நம்ம கடந்த வாரம் வந்து அந்த ஃபாரோவுடைய ஒரு கொடுமையான கட்டளை கட்டளைக்கு அந்த கட்டளையின் விளைவாக அந்த இஸ்ரவேலுக்கு வந்த ஒரு ஒரு பயங்கரமான நிலைமையை நம்ம பார்த்தோம். அவங்க வாழ்க்கையிலேயே சந்திக்க முடியாத ஒரு கொடுமை அடிமைத்தனத்தை நம்ம பார்த்தோம். செய்ய முடியாத ஒரு காரியத்தை அவங்க செய்யும்படிக்கு கட்டளை இடுறத அதனால அவங்க கடவுள்கிட்ட தேடி போனாங்க, இல்ல ஃபாரோ கிட்ட போறாங்க. அவங்க யார சேவிக்கிறாங்க, நீ கர்த்தரை சேவிக்கிறியா ஃபாரோவை சேவிக்கிறியான்றத கிளியரா வெளிப்படுத்திட்டாங்க. ஃபாரோ கிட்ட ஓடுறாங்க. ஓடின உடனே அவன் என்ன பண்ணா, அவங்களை கேலி பண்ணி பண்ணக்கூடாத ஒரு அவமானத்தை அவங்களுக்கு படுத்தி காயப்படுத்தி அவங்களை விரட்டி அடிச்சான். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபாரோனால விரட்டி அடிக்கப்பட்டு அவங்க நிக்கும் போது இந்த வாரம் என்ன போட்டிருக்கிற வசனங்களை என்ன படிக்க போறோம்னா, இந்த அநேக முக்கியமான சத்தியங்களை போன வாரம் படிச்சுக்கிட்டோம். இதெல்லாம் பார்க்கும்போது அது ரொம்ப முக்கியமான சத்தியம், அது மறந்துடக்கூடாது. நம்ம இந்த வாரம் இன்னும் சில காரியங்களை பார்க்க போறோம். அவங்க அந்த ஃபாரோவுடைய சமூகத்திலிருந்து வெளியே வந்த பிறகு எதிர்க்க மோசேவும் ஆரோனும் நிக்கிறாங்க. அவங்களுக்கு இருந்த ஆத்திரத்துக்கு, அவங்களுக்கு இருக்கிற இந்த கோபத்தை எல்லாத்தையும் மோசே மேல காமிக்கிறாங்க. காமிச்ச பிறகு அதனால மோசே ஒரு எஃபெக்ட் இன்னொரு எஃபெக்ட ஏற்படுத்துது. மோசே போய் அவருக்கு இருக்கிற ஆத்திரத்தை கோபத்தை போய் கடைசியில கடவுள்கிட்ட காட்டுறார், கடவுள்கிட்ட போய் முறையிடுறார். அப்ப கடவுள் கொடுக்கிற பதில் மூணுக்கு நாலு காரியத்தை நம்ம பார்ப்போம். இஸ்ரவேல் மோசேவை குற்றப்படுத்துறத நம்ம பார்க்க போறோம். மோசே போய் கடவுள்கிட்ட விண்ணப்பம் செய்யறத நம்ம பார்க்க போறோம். ரெண்டாவது, மூணாவது, கடவுள் கொடுக்கிற பதில், அதிசயமான பதில் அவர் கொடுக்கிறாரு. அந்த பதிலுக்கு இஸ்ரவேல் ஜனங்க எப்படி பதில் கொடுக்கறாங்க, அத நாலு காரியத்தை நம்ம பார்த்து முடிப்போம். முதலாவது, நம்ம மோசேவை இஸ்ரவேல் ஜனங்க குற்றம் சாட்டுகிறத 20வது வசனத்துல இருந்து நம்ம படிக்கலாம். 5வது அதிகாரம் 20வது வசனம்.
அவர்கள் பார்வோனுடைய சமூகத்தை விட்டு புறப்பட்டு போகையில் வழியில் நின்ற மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிர்பட்டு அவர்களை நோக்கி, நீங்கள் பார்வோனின் கண்களுக்கு முன்பாகவும் அவருடைய ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் எங்கள் வாசனையை கெடுத்து எங்களை கொல்லும்படி அவர்கள் கையிலே பட்டயத்தை கொடுத்தது நிமித்தம்
ரொம்ப கோபம், அதுல பயங்கரமான கோபம் இருக்கிறத நீங்க பாக்கலாம். அவங்களுக்கு இருந்த வலி, கோபம், ஆத்திரம், நமக்கு யாராவது எதிர்க்க வரும்போது நம்ம தீர்த்துக்கிறது இல்ல, அந்த மாதிரி மோசேவும் ஆரோனியும் பார்த்து பயங்கர கோபப்பட்டு நீங்க பாக்கலாம். ஒருவேளை அவங்க கல்லறிஞ்சு கூட கொள்றதுக்கு ரெடியா இருந்திருப்பாங்க. ஏன்னா என்னவோ அவங்க ஒரு மாதிரி சொல்றாங்க, பயங்கரமா அவனு மோசே மேல அந்த குற்றத்தை போடுறாங்க. என்ன சொல்றாங்க, இதுக்கெல்லாம் காரணம் யாரு, மோசே. ஏன் அந்த டாஸ்க் மாஸ்டர் இல்ல, அந்த ஃபாரோ இல்ல, அவனுடைய கொடுமையெல்லாம் அவங்களுக்கு பெருசா தெரியல, இப்போ அவங்களுக்கு தெரியறதெல்லாம் இதுக்கெல்லாம் காரணம் மோசே. பயங்கர கொடூரமான வார்த்தைகள். என்ன சொல்றாங்க, கர்த்தர் உங்களை நியாயம் தீர்ப்பாராக அப்படின்றது வந்து அந்த பைபிள் மொழியில வந்து சங்கீதங்கள்ல நிறைய சங்கீதங்கள் அப்படித்தான் ஆரம்பிக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா தாவீது ஆரம்பிக்கும் போது ஆண்டவரே எனக்கு நியாயம் தீரும், விண்டிகேட் மீ ஓ லார்ட், நான் என்ன என்ன துயரப்படுத்துறாங்க, என்ன கஷ்டப்படுத்துறாங்கன்னா ரொம்ப ஹார்ட், ரொம்ப கொடுமையான ஒரு ஜபம். அவங்க வந்து என்னதான் சொல்றதுன்னு தெரியாம ஒரு ஆத்திரத்துல கோபத்துல எங்களை இந்த அளவுக்கு நிலைமைக்கு கொண்டு வந்த உன்ன கர்த்தர் பயங்கரமா தண்டிக்கட்டும், பயங்கரமா அவனுக்கு சாபம் கொடுக்கட்டும் அப்படின்னு மோசேவை குற்றம் சாட்டுகிறாங்க. அப்படி அந்த காட்சியை தான் பாக்குறோம், பயங்கரமா தண்டிக்கட்டும். அதான் சங்கீதங்கள்லாம் வருது, நீங்க பாக்கலாம். பாவம் மோசேக்கு அது எப்படி இருக்கும், அவர் வந்து இந்த ஜனங்களுக்காக எகிப்தினுடைய ஐஸ்வர்யம் அதையும் இதையும் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த ஜனங்களுக்காக முதல்ல காப்பாத்தணும்னு வந்தாரு. ஒருத்தனை கொலை செஞ்சுட்டு போய் அடிமை இது வனாந்திரத்துல 40 வருஷம் இருந்துட்டு இப்போ வந்திருக்கிறாரு, இவங்களை விடுவிக்கணும்னு வந்திருக்காரு. ஆனா இந்த ஜனங்க அவர் அவ்வளவு குற்றம் படுத்துறது வந்து அது ரொம்ப வலிக்கும் இல்லைங்களா, ரொம்ப வேதனை கொடுக்கும், ரொம்ப கஷ்டத்துக்கு கொடுத்துருக்கும் மோசேக்கு. கடவுளே உன்னை தண்டிக்கட்டும், உனக்கு தண்டனை கொடுக்கட்டும். அதை கவனிச்சு பாருங்கல்ல, மோசேவுடைய என்ன எப்படி வருது வார்த்தை, மோசேக்கு இது ஃபாரோவுக்கு முன்பதாக
கண்களுக்கு முன், பார்வோனின் கண்களுக்கு முன்பாகவும் அவருடைய ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் எங்கள் வாசனையை கெடுத்து.
எங்க வாசனையை கெடுத்து அப்படின்னா என்ன, வாசனையை கெடுத்துனா கிட்ட கூட நிக்க முடியாத அளவுக்கு அருவறுக்கிற அளவுக்கு ஒரு வார்த்தை, ஸ்பாயில்ட் ஸ்மெல்ன்ற மாதிரி, கிட்ட போனாவே வரவே கூடாதுன்ற மாதிரி, இன்னமே எங்களை அருவறுக்கும்படி நீ செஞ்சிட்ட, எங்க வாசனையை கெடுத்துட்ட. என்ன வார்த்தை யூஸ் பண்றாங்க பாருங்களேன், இன்னும் கொஞ்ச நாள் தான் அந்த எகிப்து வாசனையே அவர் கெடுக்க போறாரு. மிகத்துல இருக்க முடியாத மாதிரி நைல பிளட் ஆய் என்ன உப்ப தெரியுங்களா, யாருனாலும் இருக்க முடியாம நாங்க இங்க வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் வாசனை இங்க கெட்டு போச்சு, ஒரே ஸ்மெல்லு, ஏன்னா அந்த துணி தண்ணி எல்லாம் வந்து இங்க தேங்கினதுனால. அந்த மாதிரி ஒரு எகிப்து ஊரே நாரப்போகுது, வாசனையை கெடுத்துட்டேன்னு மோசே திட்டுறத அவங்க கடிந்து கொள்றத பாக்குறாங்க. அவங்க எங்களை கொலை செய்யும் படிக்கு அவங்க கையில கத்தியதாயா கொடுத்தனே, எங்களை காப்பாத்தவ வந்த எங்களை சாவடிக்கிறதுக்கு வந்திருக்கிற, நீ வராம இருந்தாவே எவ்வளவு நல்லா இருந்துச்சுன்னு பயங்கரமா அவங்க கோபத்தை மோசே மேல தீர்த்து முடிச்சிருப்பாங்க. இது வந்து மோசேக்கு எவ்வளவு வேதனையை கொடுத்துருக்கோம் நம்ம நினைச்சு பார்க்கணுங்க. ஏன்னா ஒரு ஒரு பயங்கரமா மனசே கிழிஞ்சு போச்சுன்றது இல்லை, அவருடைய நிலைமையில இருந்து யோசிச்சு பார்த்துருக்கணும். மனசே கிழிஞ்சு போய் ஒரு ஒரு ஈட்டியில எடுத்து மோசைய குத்துறமா தான் இருந்திருக்கணும், ரொம்ப வேதனையை கொடுத்துருக்கோம் மோசேக்கு. நீங்க யோசிச்சு பார்க்கலாம், தேவனுடைய மனிதன், கடவுளுடைய கடவுளால உண்மையா அனுப்பப்பட்ட மனிதனை வந்து அவமானப்படுத்தி நிராகரிக்கிறாங்க. அதைத்தான் நம்ம பார்க்கிறோம், அவமானப்படுத்தி நிராகரிக்கிறாங்க. ஏன் அவங்க நிராகரிக்கிறாங்க, அவங்க எதிர்பார்த்த காரியங்க உடனே அவங்களுக்கு நடக்கல இல்லைங்களா, அதான அவங்க நிராகரிக்கிறது. தேவனுடைய உண்மையான ஊழியக்காரன் தானே மோசே, கடவுள் செலக்ட் பண்ணி அமைச்சிருக்கிறாரு, அவர் மூலமா தான் இந்த உலகத்துக்கே ஒளி வரப்போகுது. ஆனா அவரை ரிஜெக்ட் பண்றாங்க, ஃபர்ஸ்ட் ஊழியக்காரரு அவரை போய் ரிஜெக்ட் பண்றாங்க. ஏன், அவர் சொன்னது உடனே நடக்கல, நாங்க எதிர்பார்த்த மாதிரி நடக்கல, அதனால நீ பயங்கரமா அவர் ரிஜெக்ட் பண்றாங்க. இதுதாங்க உலகம் எப்ப பாரு செய்யறது, இந்த உலகத்திலேயே ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவங்களுக்கு விடுதலை கொடுக்கிற விடுதலை நாயகனா வந்திருக்கிற மோசே, இந்த உலகத்திலேயே பெரிய நன்மை புண்ணியம் அவங்களுக்கு செய்ய போறது மோசே தான், அவரையே அவங்க ரிஜெக்ட் பண்றாங்க, அவமானப்படுத்துறாங்க. உலகம் எப்ப பாரு உண்மையான தீர்க்கதரிசிகளுக்கு, உண்மையான கடவுளுடைய மனிதர்களுக்கு கொடுத்த மதிப்பு இதுதான், நீங்க தெரிஞ்சுக்கங்க. எப்ப பாரு உலகம் உண்மையா கடவுளை பத்தி போதிக்கணும், உண்மையா கடவுளை பத்தி சொல்லணும்னா பெரிய புகழும் பேரும் வராது, உண்மையா செய்யணும்னு பார்த்தா. அது எங்கேயாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணாதான் பாப்புலர் ஆகலாம், ஆனா சத்தியத்தை மாத்திரம் போதிக்கணும், கடவுள் எனக்கு என்ன சொன்னாரோ போதிக்கணும், இப்போ உடனே அவங்களுக்கு நன்மைகள்ன்ற மாதிரி நம்ம போதிக்காம கர்த்தருடைய சத்தியம் என்ன அது போதிக்கணும்னா நம்ம பாப்புலர் ஆக மாட்டோம். இதுதான் மோசேக்கு அந்த நிலைமை வந்துச்சுங்க. நம்ம எல்லாம் எந்த மூலைக்கு யோசிச்சு பாருங்களேன், எல்லா தீர்க்க தரிசிங்களுக்கும் எல்லா எலியா எலைஜாவை மதிச்சாங்களா பாவம் விரட்டி அடிச்சாங்க, ஐசாயாவை மதிச்சாங்களா விரட்டி அடிச்சாங்க, எறமி ஏன் கடவுளுடைய மனிதர்களுக்கு வந்த கெதியே தான். இயேசுவே சொல்றாரு பாருங்களா ஒரு வசனத்துல, லூக்கா 6:22 படிங்களா, அவங்களுடைய அடையாளமே இதுதான், கடவுளுடைய உண்மையான தீர்க்கதரிசி என்னன்னா பாப்புலர் ஜனங்க அவரை ஏத்துக்கொள்ள மாட்டாங்க.
மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்கள் நாமத்தை பொல்லாதது என்று தள்ளிவிடும் போது நீங்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள்.
ஏன் உங்களை திந்தித்து உங்களை அவமானப்படுத்தினா நீங்க பாக்கியவான்களா இருப்பீங்க, தொடர்ந்து படிங்க.
அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும், அவர்களுடைய பிதாக்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள்.
உண்மையான தீர்க்கதரிசிகளுக்கு சரித்திரம் இதுதான் செஞ்சிச்சு, இப்ப மாறப்போதா இதுதான் செய்ய போது. ஆனா 26 படிங்க,
எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்போது உங்களுக்கு ஐயோ, அவர்கள் பிதாக்கள் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள்.
புரியுதுங்களா, யார் ரொம்ப பாப்புலர் ஆவாங்க, யார் ரொம்ப பேரு பெரிய இது வருவாங்க, கள்ள தீர்க்கதரிசிகள் தான். புரியுதுங்களா, உண்மையான தீர்க்கதரிசிகளுக்கு உலகம் கொடுக்கிற மதிப்பு இதுதான். ஏன்னா உலகம் வந்து ஒரு பார்வையில தான் எடை போடுது, உடனே என்ன நடக்கும் அதை வச்சுதான் எடை போடுதே தவிர, அவங்களுக்கு அப்படி எடை போடும் போது கடவுளுடைய அனாதி தீர்மானத்தெல்லாம் அப்படி அவங்களால சரியா பண்ண முடியாது. அவங்களுக்கு என்னன்னா, இதோ வருகிறார் வருகிறார், இதோ உடனே இறங்கி வர போகிறார் பாருங்கள் என் அருமையானவர்களே, அப்படி எப்படின்னு பரிசுத்தாவி இறங்கி வருகிறார், நான் கண்ணால காணுகிறேன், 3 பெண்களை காணுகிறேன், நாய்களை காணுகிறேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு ரொம்ப அவங்களுக்கு மதிப்பு. ஆனா தேவனுடைய வசனத்தை எடுத்து போதிக்கும் போது அவங்களுக்கு மதிப்பே அது இருக்கிறது இல்ல. இதுதான் சரித்திரம், இதுதான் வெளிப்படுத்துச்சு, இன்னமும் அப்படித்தான் ஆக போகுது. உலகம் கொடுக்கிற மோசேவை நிராகரிக்கிறாங்க பாருங்களேன், ஏன்னா பார்வையில தான் மனுஷங்கெல்லாம் இருக்கிறது, மனிதன் பார்வையை பார்க்கிறான். சரி, மோசேவுடைய நிலைமை ரொம்ப கஷ்டமான நிலைமை, நம்ம யோசிச்சு பார்க்கணும், என்ன எவ்வளவு கஷ்டம் இருக்கு பாருங்களேன். அவரு நான் தான் போறேன் எங்களுக்கு எல்லாம் போதிக்கிறேன்னாரா, இல்ல கடவுளும் அமிச்சாரு, அமிச்சுட்டு இப்படி வந்து மாட்டிக்கிட்டாரு அவரு, இந்த பக்கம் இந்த ஜனங்களே இப்படி இருக்காங்க, யாருக்கிட்ட அவர் போவாரு, அவருடைய நிலைமை எவ்வளவு கஷ்டம் யோசிச்சு பாருங்க. ஒரு ஏரோப்ளைன்ல உட்காந்துகிட்டு இருக்காரு ஒருத்தர், குதிப்பான், ஒன்னும் இல்ல குதி, உனக்கு பாராஷூட் எல்லாம் கொடுத்துருக்கோம், குதி குதினு சொல்லி குதிக்க வச்சாச்சு. அவரு இறங்கி வராரு குதிச்சுக்கிட்டு இருக்கும்போது. வரும்போது பார்த்தா ஆன் பண்றாரு, பாராஷூட் ஆன் ஆக மாட்டேது. என்ன பண்ணுவாரு அவரு? அப்படித்தான் மோசையுடைய நிலைமை. மேலையும் இல்ல கீழையும் இல்லன்னு கீழே போய் இடிச்சு அழிய போற மாதிரி ஒரு பயங்கரமான நிலைமை. அப்ப என்ன செய்யறாரு? ரெண்டாவதாக நம்ம என்ன பாக்குறோம்? ஒரு ஆக்ரோஷமா, ஒரு பலாத்காரமா மோசே செய்யற ஒரு ஜபத்தை, தைரியமா செய்யற ஒரு ஜபத்தை நம்ம பார்க்க போறோம். அடுத்த வசனத்தை படிப்போம்.
அப்பொழுது மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போய், ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன? ஏன் என்னை அனுப்பினீர்? நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபதிரவப்படுத்துகிறான். நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே என்றார்.
இரண்டாவதாக மோசேவுடைய ஜபத்தை நம்ம பார்க்கிறோம். மோசே செய்யற ப்ரேயர், அவர் செய்யற ப்ரேயர் வந்து அவர் வந்த அந்த நிலைமையில அவர் ஃபாரோ விட்ட ஓடல. இந்த ஜனங்க மாதிரி என்ன விட்டுருப்பா இந்த ஜனங்களை அப்படின்லாம் கேட்கல. அவர் போய் அவர் வீட்டுல கதவை சாத்திக்கிட்டு போய் கடவுள்கிட்ட ஒரு பயங்கரமா ஒரு ஜபம் பண்றார். பாருங்களேன் அந்த ஜபம், ரொம்ப அதிசயமா ஜபம் பண்றாரு, ரொம்ப தைரியமா போய் இப்படி கேட்கலாமா? யோசிச்சு பாருங்களேன் என்ன சொல்றாரு. முதலாவது அவர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கெல்லாம் காரணம் நீர் தான், இதுக்கெல்லாம் பொறுப்பு நீ தான், ஏன் இந்த ஜனங்க மேல தீமை வர வச்சீர்? கடவுள்கிட்ட போய் அப்படியே ஆரம்பிக்கிறது ஜபம். என்ன ஒரு கோபம் ஆரம்பிக்கிறார் பாருங்களேன். இதுக்கெல்லாம் காரணம், மூணு காரியத்தை சொல்றாரு, இதுக்கெல்லாம் காரணம் நீ தான், ரெண்டாவது ஏன் என்ன அனுப்புன, நான் கேட்டேன் ஏன் என்ன அப்படி எல்லாம் காமிச்சு என்ன ஏன் அனுப்புன, மூணாவது என்ன கேக்குறாரு, இந்த ஜனங்களுக்கு அவர் சொல்றது பாருங்களேன், நீர் பண்ண ப்ராமிஸ நீ கீப் அப் பண்ற, இந்த ஜனங்களுக்கு காப்பாத்தி கூட்டு போறன்னு இவங்களுக்கு தீமையத்தான் வர வச்சிருக்கிறேன்னு. அது கடவுள்கிட்ட போய் அப்படி பேசலாமா? ஆனா இப்படி இப்ப தேவனுடைய ஊழியம் போய் அப்படி பேசும்போது கடவுள் எவ்வளவு பொறுமையா தயவா அதை அனுமதித்து அவர் அவரு வடிவமைக்கிறத நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப கடவுள்கிட்ட இப்படி பேசக்கூடாதுதான், ரொம்ப ஒரு ஏன் இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் அப்படின்னு போயிட்டு என்னை ஏன் அனுப்புனீரு, எனக்கு என்னத்துக்கு இதெல்லாம் பண்ணிரு, ஏன் இந்த ஜன உன் ப்ராமிஸ நீ கீப் அப்பே பண்றது இல்லையா, உன் ப்ராமிஸ நீ கீப் அப்பே பண்ணலன்னு கடவுள்கிட்ட போய் யெகோவா கிட்ட போய் அவர் அப்படி பேசுறாரு பாருங்களேன். நம்மளும் சில நேரத்தில் பராமரிப்பு நமக்கு செட் ஆகிற மாதிரி நடந்துக்கலன்னா நம்ம கோவப்படுறது இல்லை, இந்த மாதிரி தான் கோவப்படுறது. நம்மளும் போய் ஏன் எனக்கு இப்படி நடக்கணும், ஏன் எனக்கு இப்படி வரணும். அவருடைய ப்ராமிஸு, அவருடைய ப்ராவிடன்ஸ், அவருடைய வாக்கு தத்துவம், அவருடைய பராமரிப்பு, அது ரெண்டும் ஒத்து போகிற மாதிரி நமக்கு தெரியலனா நம்மளும் புலம்பத்தான் ஆரம்பிக்கிறது இல்லைங்களா. இப்படியெல்லாம் ப்ராமிஸ் பண்ணிட்டு இங்கே நடக்கிறத பார்த்தா இப்படி நடக்குதே அப்படின்னு அவர் புலம்புறாரு. அவரு அன்பா தேவன் வந்து எவ்வளவு மோசே கரெக்ட் பண்றத நம்ம பார்க்கலாம். அந்த வசனத்தை இன்னொரு அடி படிங்க.
நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபதிரவப்படுத்துகிறார், நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்குவதில்லையே என்றார்.
நான் இந்த ஜனங்கிட்ட வந்ததுல இருந்து அவன் இன்னும் கொடுமையா தான் கொடுத்தான். நீ உன்னுடைய ஜனங்களை இன்னும் விடுதலை ஆக்கலையே, உன் ப்ராமிஸ இன்னும் நீ கீப் அப் பண்ணலையே, நான் என்ன அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா என்ன அமைச்சிருக்கிறீர், ஆனா நான் பார்த்தா ஒரு சாபமா தான் இருக்கேன், அவங்களுக்கு ஒரு தண்டனையா தான் வந்திருக்கிறேன் அப்படின்றது அவர் மனசு தாங்கவே முடியாம வேதனையோடு அவர் கடவுள்கிட்ட முறையிடுறார். திஸ் இஸ் த ப்ரேயர் ஆஃப் மோசஸ். ரொம்ப ஒரு போல்டு ப்ரேயர். கடவுள்கிட்ட போய் அப்படி பண்றார், நீ தான் இதுக்கு காரணம், ஏன் என்ன அமைச்ச, அவங்களுக்கு ப்ராமிஸ நீ கீப் அப் பண்ணலையே அப்படின்னு கடவுள் ஏன் இதை அனுமதிக்கணும், கடவுள் ஏன் இதை அனுமதிக்கணும். நான் யோசிச்சு பார்த்தேன், எப்படி இது தைரியமா உடனே மோசே சாம்பலாக்கி இருக்கணும், யாருக்கிட்ட என்ன பேசுற அப்படின்னு. ஆனா மோசே அனுமதிக்கிறார் கடவுளுடைய ஜனங்க. அது பாத்தீங்கன்னா இப்ப மோசே பேசுற விதத்தை பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்க மேல கடவுளை விட மோசேக்கு தான் ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி பேசுறாரு. அது பாக்குறீங்களா, கடவுளோட மோசேக்கு தான் ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி பேசினாரு, அப்படி பேசுறாரு. ஆனா அத கடவுள் வந்து மோசேவை வடிவமைக்கிறத நம்ம பார்க்கலாம். ஹி இஸ் மோல்டிங் மோசஸ். ஏன்னா அவர் இந்த ஜனங்களுக்கு தலைவர் ஆகணும், அவங்க மேல அக்கறையும் ஆசையும், அவங்க மேல ஒரு அன்பும், ஒரு லீடரா, ஒரு மேய்ப்பன் மாதிரி ஒரு அக்கறை அவருக்கு வரணும். அந்த அக்கறையை இங்க பாக்குறோம். ஆனா கடவுளோட மோசேக்கு அக்கறை வந்துடல. ஏன், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கடவுள் நீ போப்பா போப்பான்னு எத்தனை வாட்டி அனுப்பிச்சாரு, அவர் போனாரா? வருதே இல்லன்னாரு. கடவுளுக்கு தான் பெரிய அக்கறை இருக்கு. கடவுளுக்கு அந்த ஜனங்க மேல இருக்கிற அக்கறைய மோசேக்கு வர வைக்கிறாருங்க. அதனாலதான் அனுமதிக்கிறாரு. அதை பார்க்கலாம் நீங்க. சரி, மோசேவுடைய துயரத்தை பார்க்கிறோம். இந்த அக்கறை வந்து ஒரு மெய்ப்பனா அந்த ஜனங்களுக்கு மேல இருக்கிற அக்கறை வந்து வளர்ந்துகிட்டு போறத கடவுள் மோசேக்குள்ள வளர்த்து வர்றதை நம்ம யாத்ராமத்துல பார்க்கலாம். இதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகாரம் வரப்போது கடவுளே அந்த ஜனங்களை அழிக்கணும்னு பாக்குறாரு. அதுக்கு நடுவில் நிக்கிறது யாரு? மோசே நிக்க போறாரு. தெரியுங்களா, என்ன வேண்டாம் அழிச்சு போடும். ஏன் அவருக்கு? ஏன்னா அந்த ஜனங்க மேல ஒரு மெய்ப்பனுடைய இருதயத்தை அவருக்கு வளர்த்து வருகிறார். என்ன கூட அழிச்சு போடும், ஆனா அந்த ஜனங்களை ஒண்டி ஒன்னும் பண்ணாதியோ அப்படின்னு அந்த ஜனங்களுக்கு பரிந்து பேசுறவரா மோசே மாறுறார். அதனோட ஆரம்பம் இதுதான், புரியுதுங்களா? அவங்க அந்த துயரம் அந்த வேதனையை பார்க்கும்போது மோசேனால தாங்க முடியாம கடவுளுடைய பிரசன்னத்துல போய் விண்ணப்பம் செய்யறார். சரி, மோசேஸ்க்கு ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இதுக்கு பதில் என்ன? இதுல இருந்து எப்படி மோசே சால்வ் பண்றது அதை நம்ம பார்ப்போம். மூணாவது கடவுளுடைய பதில். கடவுளுடைய பதில்ல நம்ம ரெண்டு காரியத்தை பார்க்கணுங்க. நம்ம வாழ்க்கையில இது ஒரு பயன்பாடுக்கு எடுத்துக்குவோம். நம்ம வாழ்க்கையில சொல்ல முடியாத துயரம், இதை விட ஒரு துயரம் வர முடியுமா? பயங்கரமான துயரம் வந்துக்குது அவருக்கு. அந்த பாராசூட் கதை நினைச்சுக்கணும். அந்த மாதிரி தான் என்ன அவருடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. திருப்பி அந்த மாமார்கிட்ட இருந்தும் வந்துட்டாரு. இப்ப இங்கேயும் ஜனங்க பயங்கரமா இந்த மாதிரி பேரை வாங்கிட்டா அவரு மாயம் ஆவருது. இல்ல ஃபாரோவும் அவரை கொல்லணும்னு இருக்கிறான். இந்த மாதிரி ஒரு நிலைமையில மோசேக்கு பயங்கரமான ஒரு வேலை. அந்த மாதிரி வேலை வரும்போது நம்ம வாழ்க்கையிலும் அதுக்கு கடவுள் கொடுக்கிற பதில் என்ன? ரெண்டு பதில். முதலாவது வந்து நம்ம வாழ்க்கையில சொல்ல முடியாத துயரங்கள் வரும்போது ரெண்டு காரியத்தை தாங்க நம்ம தெரிஞ்சுக்கணும். முதலாவது கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது அவருடைய வாக்கு தத்தங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதை நம்ம பார்ப்போம். இந்த வசனங்கள்ல கடவுள் அதிசயமா பதில் கொடுக்கறத 6வது அதிகாரம் 1வது வசனத்துல நம்ம படிக்கலாம்.
அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய். பலத்த கையை கண்டு அவர்களை போகவிட்டு, பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான் என்றார்.
முதலாவது அந்த வசனத்துல இங்க பாத்தீங்கன்னா கடவுள் என்ன செய்ய பாக்குறாருன்னா, மோசஸ் நீ இப்ப நடக்கிற சூழ்நிலைகள்லாம் வச்சுக்கிட்டு நீ குழம்பி போகாத. அதனோட அவுட்கம் என்னன்னு பாரு. அதனோட விளைவு இது எங்க போய் முடிய போகுதுன்றத பாரு. அதை காமிக்கிறாரு மோசேக்கு. எங்க போய் முடிய போகுது தெரியுமா? இதோ ஃபாரோ விடமாட்டேன்னு சொன்னவன் பலாத்காரமா அவங்கள விரட்ட போறான். அதை நீ ஒரு நாள் பார்க்க போறான். அவருடைய மைண்ட வந்து இப்ப இருக்கிற சூழ்நிலையில இருந்து முதல்ல அதனோட விளைவுக்கு கொண்டு போகிறார். புரியுதுங்களா? சொல்ல முடியாத துக்கத்துல வேதனை இருக்கிற மோசஸுடைய மைண்ட என்ன நடக்க போகுதுன்றத நீ பாரு. நமக்கும் நம்ம வாழ்க்கையில அதாங்க. கடைசியில கடவுள் தான் வெல்ல போறார். என்னதான் சாத்தான் தலை விரிச்சுக்கிட்டு ஆடினாலும் வெற்றி யாருக்கு வரப்போகுது? கடவுள் தான் வெல்ல போறாரு. அவருக்கு தான் வெற்றி வரப்போகுது. சரி, அடுத்ததாக அவரு முதல்ல சொல்ல முடியாத சூழ்நிலை வந்த பிறகு வாழ்க்கையில நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது முதல் காரியம் என்னன்னு பார்ப்போம். 2வது வசனம்.
மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை.
இவரு அவருக்கு முடியாத ஒரு சூழ்நிலையில என்ன செய்யறதுன்னு திக்கு தேசம் தெரியாத ஒரு சூழ்நிலை, கடவுளுடைய பிரசன்னத்துல வந்து கடவுள்கிட்ட சண்டை போடுற மாதிரி வந்திருக்கும் போது கடவுள் ஃபர்ஸ்ட் மோசேக்கு என்ன செய்யறாரு தெரியுங்களா? மோசே ஸ்டாப், அமைதியாரு. முதல்ல நீ என்ன தெரிஞ்சுக்கணும் தெரியுமா? 2வது வசனம், நான்
யெகோவா.
யெகோவா அந்த பைபிள்ல பாருங்களேன், புது டிரான்ஸ்லேஷன்ல அப்படி வந்திருக்கு. இங்கிலீஷ்ல எல்லாம் தி லார்ட், ஐ ஆம் தி லார்ட் வந்துருச்சு. ஆனா முதல்ல நீ என்ன தெரிஞ்சுக்கணும் தெரியுமா? உன்னுடைய சூழ்நிலையிலாம் நீ முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது. கொந்தளிக்கிற கடல் மாதிரி கொந்தளிக்கிற, ஐயோ அதாயிருச்சே, ஐயோ இதாயிருச்சு, வேற என்ன பண்ண போறான்னு கொந்தளிக்கிற, என்ன ஆக போகுதுன்னு எதிர்காலம் கொந்தளிக்கிற, முதல்ல பீஸ்டில் அமைதியா இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்? நான் யெகோவா, நான் யெகோவா. அதை முதல்ல தெரிஞ்சுக்க. நான் யெகோவா, உன்னுடைய சிந்தனைக்கு, உன்னுடைய கற்பனைக்கு, உன்னுடைய கனவு, உன்னுடைய சூழ்நிலை, உன்னுடைய சந்ததி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஐயாம், நித்திய நித்தியமா இருக்கிற யெகோவா. யெகோவான ஐயாம்ன்றது நம்ம அதான பார்த்திருக்கோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? அத நான் யாருன்றத தெரிஞ்சுக்க, முதல்ல நீ யாருகிட்ட பேசுறன்றத தெரிஞ்சுக்க. இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறிய, முதல்ல யார் நான் தெரிஞ்சுக்க. நம்ம வாழ்க்கையிலும் இதான், சூழ்நிலைகள்னால நம்ம கவரப்பட்டு பாரப்பட்டு வேதனைப்படும் போது முதல்ல நமக்கு சொல்யூஷன் வந்து என்ன செய்யறது ஐயோ ஐயோ ஐயோன்னு குதிக்கும் போது, பிராக்டிக்கலா ஏதாவது சொல்லுங்க என்ன செய்யறதுன்னு குதிக்குது. அது இல்ல, முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் தெரியுமா, நம்ம ஆராதிக்கிற தேவன் யார், யார் அவர், அவர் எவ்வளவு பெரியவர், அதை தாங்க தெரிஞ்சுக்கணும். அதைதான் மோசேக்கு இதுவரைக்கும் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை அவர் மாட்டி இருக்கும் போது முதல்ல கடவுள் என்ன சொல்றது, நான் யெகோவா, அதை தெரிஞ்சுக்க, நான் யெகோவா, நீ வந்து நான் எப்பேற்பட்ட ஒரு ஒரு நித்திய இறையாண்மை உள்ளவர், உன்னுடைய சூழ்நிலைகள்னால நீ அதை மறந்துட்டியா, நான் யாருன்றத நீ மறந்துட்டியா அப்படின்றார். என்னதான் அவருடைய, சரி அடுத்த மூணாவது வசனம் படிப்போம்.
சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் தரிசனமானேன், ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை.
இரண்டாவது அவர் என்ன சொன்னார், யெகோவா ஐ ஆம், முதல்ல அது தெரிஞ்சுக்க, நான் யாருன்னு தெரிஞ்சுக்க. இன்னொன்னு, இன்னொரு ஸ்டெப் அவரை பத்திய சொல்றாரு, நான் இதுவரைக்கும் என்ன வெளிப்படுத்தினது ஆபிரகாம் ஈசாக்கு என்னவா வெளிப்படுத்தின, சர்வ வல்லமை உள்ள தேவனாக என்ன வெளிப்படுத்தின. ஆபிரகாம் 100 வயசு ஆயிருச்சு, இதுக்கு அப்புறம் குழந்தையே பிறக்க முடியாதுன்னு தான் நினைக்கும் போது ஆபிரகாமுக்கு ஐ ஆம் எல்ஷடாய், என்னால செய்ய முடியாது ஒண்ணுமே இல்லைன்னு தான் வெளிப்படுத்தின. ஆனா இது வரைக்கும் என்ன யெகோவாவை நான் வெளிப்படுத்தினது இல்லை, யெகோவாவா என்னுடைய என்னுடைய அதிசயத்தையும் என்னுடைய இயற்கையும் இது வரைக்கும் வெளிப்படுத்தினது இல்லை, ஆனா இப்போ வெளிப்படுத்த போறேன். இது வரைக்கும் அந்த மாதிரி நான் வெளிப்படுத்த போறதில்ல, இப்போ வெளிப்படுத்த போறேன், அதுக்கு ரெடியா இரு மோசே அப்படித்தான் சொல்றாரு. இந்த இந்த முடியாது, இந்த கற்பனையே பண்ண முடியாத சூழ்நிலையில தான் நான் யெகோவா, எப்பேற்பட்ட யெகோவான்னு வெளிப்படுத்த போறேன். அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கிறது. இந்த சந்தர்ப்பம் எங்க கொண்டு போகுது, என்னுடைய வெளிப்பாடுக்கு கொண்டு போகுது, நான் யெகோவான்றத வெளிப்படுத்த போறேன் அப்படின்றாரு. ஒரு நான் எவ்வளவு பெரியவரு, நான் எவ்வளவு பெரிய யெகோவான்றதுனுடைய முக்கியத்துவம் வந்து இந்த இதுவரைக்கும் நீங்க யாருமே அனுபவிச்சது இல்லை, அதை அனுபவிக்கும்படிக்கு இப்போ யாருமே ஆபிரகாம் சரி ஐசாக்கு சரி யாக்கோபு அதெல்லாம் அனுபவிச்சது இல்ல, ஆனா நீங்க அனுபவிக்க போறீங்க. ஒரு பிளேன்ல ஏறும்போது லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் பக்கல் யர் சீட் பெல்ட்ஸ் அப்படின்னு, சீட் பெல்ட்ஸ் போட்டுக்கோங்க ஏற போறேன்னு அந்த மாதிரி மோசஸ் சொல்றார், மோசே பக்கல் யர் சீட் பெல்ட், நான் எவ்வளவு அதிசயமானவர் எவ்வளவு பெரியவர்னு இது வரைக்கும் சரித்திரம் கண்டது இல்ல, இப்போ நீங்க நீங்க காண போறீங்க, ரெடி ஆயிருங்க, கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு நான் பெரியவர், அது நடக்க போகுது, அதுக்கு ரெடியாயிரு, பெரிய காரியம் நடக்க போகுது, ரெடியாயிரு, என் கேரக்டர் நான் வெளிப்படுத்த போறேன். அதாங்க முதலாவது நம்ம பார்க்கிறோம். 4வது வசனம் படிங்க.
அவர்கள் பரதேசிகளாய் தங்கின தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களோட என் உடன்படிக்கையையும் ஏற்படுத்தி இருக்கிறேன்.
அவங்களுக்கு ஒரு உடன்படிக்கையை நான் பண்ணியிருக்கேன். முதலாவது கடவுள் தன்னை பத்தி வெளிப்படுத்தும் போது நான் யெகோவா, ரெண்டாவது நான் என்ன வெளிப்படுத்த போறேன், இப்போ இது வரைக்கும் என்ன அனுபவிச்சது இல்ல, இப்படி என்ன அனுபவிச்சது இல்ல, உன்னால கற்பனை பண்ண முடியாத இது வரைக்கும் உனக்கு வராத கஷ்டம் வராத சூழ்நிலை வந்திருக்கா, இந்த சூழ்நிலையில தான் என்னுடைய என்ன அனுபவிக்க போறேன், நான் எவ்வளவு பெரியவர்ன்றத அனுபவிக்க போற. மூணாவதாக நான் ஒரு உடன்படிக்கை பண்ணிருக்கிறேன், இந்த தேசத்தை அவங்களுக்கு கொடுக்குவேன்னு ஒரு உடன்படிக்கை பண்ணிருக்கேன். நான் உடன்படிக்கை பண்ணிருக்கும் போது அது யார் மாத்த முடியும், ஃபேரோ மாத்திர முடியுமா, இல்ல யாருனாலையும் மாத்த முடியாது. அதுதான் அவர் சொல்லிட்டு வராரு. 5வது படிங்க.
எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன்.
அதோடு முடியுதுங்களா, அடுத்த வசனம் படிங்க.
ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக் கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள்.
சரி, இது அவருடைய வாக்கு தத்தங்களை நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம், நமக்கு நேரம் ஆயிடுச்சு. முதலாவது ஒரு தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை மோசே வாழ்க்கையில வந்த பிறகு அவர் செய்யற முதல் காரியத்தை என்ன பாக்குறோம் தெரியுங்களா? மோசேவ தன்னை வெளிப்படுத்துறார். நான் யாருன்றத தெரிஞ்சுக்க ஃபர்ஸ்ட் அதாங்க. நம்ம வாழ்க்கையில நம்மளால முடியாத சூழ்நிலைகள், நம்மளால சமாளிக்க முடியாத சூழ்நிலைகள் வரும்போது முதல்ல கடவுள் நம்ம கிட்டயும் அப்படித்தான் டீல் பண்றார் தெரியுங்களா. தன்னை நமக்கு வெளிப்படுத்துறார். தான் யாருன்றத நம்ம அறியணும். தான் யாருன்றத நம்ம ஞாபகத்துக்கு அவர் கொண்டு வர்றத நம்ம பாக்குறோம். நான் யாருன்றத தெரிஞ்சுக்க மோசே, அதுதான் ரொம்ப முக்கியம், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டெப். நம்மளால முடியாத சூழ்நிலைகள், அது குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், வேலை பிரச்சனையா இருக்கலாம், வியாதி பிரச்சனையா இருக்கலாம், எது இருக்கும் போதும் முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், அதுல இதுல குழம்பி போய் வருத்தப்பட்டு அப்படியெல்லாம் இது ஆகுறது, முதல்ல கடவுள் யாருன்றத தெரிஞ்சுக்கணும். இன்னும் நம்மளால முடியாத ஒரு நிலை இருக்கலாம். ஐயோ நான் இருக்க வேண்டிய புருஷன், ஒரு புருஷன் இருக்கிற மாதிரி நான் இல்லையே, ஒரு மனைவி இருக்கிற மாதிரி நான் இல்லையே, என்ன எவ்வளவு குறை இருக்குது, அந்த குறைலாம் எப்படி தீரும்? ஒரு ஒன்னு ரெண்டு மூணு நல்ல புருஷங்க, ஒன்னு ரெண்டு மூணு இது செஞ்சீங்கன்னா நல்ல புருஷங்களா இருப்பீங்க, அப்படி இல்ல. அவரு எல்லாத்துக்கும் பதில் என்ன தெரியுங்களா? நம்ம வாழ்க்கையில நம்ம ஆராதிக்கிற கடவுள் யாருன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அப்படித்தாங்க நம்ம கிட்ட டீல் பண்றது. அதான் கடவுளை பத்தி அவர் யாருன்றத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நமக்கு அவரு நாலு விதமா தன்னை வெளிப்படுத்துறாரு. முதலாவது, நான் யெகோவா, எதுனாலையும் அடக்கப்பட முடியாத சூழ்நிலைகள்னால ஒரு ஜெனரேஷனே நடக்க முடியாது, சரித்திரமே நடக்க முடியாது, எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஐ ஆம் அப்படின்னு வெளிப்படுத்துறாரு. ரெண்டாவது, அதுல பாத்தீங்கன்னா அவருடைய வெளிப்பாடு, நான் ஆபிரகாமுக்கு சர்வ வல்லமை தேவனா வெளிப்படுத்தினேன், இப்போ நான் என்ன யெகோவா வெளிப்படுத்த போறேன். மூன்றாவது, அவர் ஒரு உடன்படிக்கையின் தேவன், ஒரு இஸ் அ கவனன்ட் காட், உடன்படிக்கையின் தேவனா வெளிப்படுத்துறாரு. இது வந்து நமக்கும் எவ்வளவு விதத்துல பொருந்தும் தெரியுங்களா? நமக்கும் கடவுள் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கார். உங்களுக்கு அந்த சில பேர் அந்த பாடத்தை படிச்சா உங்களுக்கு தெரியும், ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்காரு. யார்கிட்ட பண்ணியிருக்காரு? நமக்கு சார்பாக இயேசு கிறிஸ்து கிட்ட பண்ணியிருக்காரு, ஜீசஸ் கிரைஸ்ட் கிட்ட பண்ணியிருக்காரு. ஏன் ஒரு குரூப், என்னால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு குரூப்ப நான் நிச்சயமா ரட்சித்து அவங்கள பரிசுத்தமாக்கி அவங்கள பரலோகத்துக்கு கொண்டு வருவேன். அவங்க தான் பரலோகத்துக்கு, அவங்க பேர் தான் ஜீவ புஸ்தகத்துல இருக்கு. அவங்க நிச்சயமா பரலோகத்துக்கு வந்தே வருவாங்க. அது யாருனாலையும் மாத்த முடியாது. சாத்தானோ உலகமோ பாவமோ மாம்சமோ எவ்வளவுதான் ஆக்ரோஷம் பண்ணாலும் அதை ஒண்டி மாத்தவே முடியாது. நமக்கும் அது எவ்வளவு பொருந்தும். நான் உடன்படிக்கையின் தேவன், அவர்கள்ட்ட உடன்படிக்கை பண்ணிருக்கேன், நிச்சயமா அவங்களை கொண்டு வரப்போகிறேன்னு. மூணாவது, அது எதுல வருதுன்னு தெரியல, அஞ்சுல வருதா நாலாவது, அவங்க படுற கஷ்டத்தை நான் பாக்குறேன்ன்றது எங்க வருது? நாலாவது படிங்க, அஞ்சுங்களா படிங்க.
எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும்.
சரி போதும் பாருங்களேன். அவரு அஞ்சாவதுல, நான் யெகோவா, நான் உடன்படிக்கையின் தேவன், உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். மூணாவது, அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? உங்களுடைய கஷ்டம்லாம் எனக்கு தெரியும். அதான் அவர் சொல்றாரு, அவர்கள் படுகிற துயரங்களை நான் ஒன்னும் ஒரு உணர்வு இல்லாத, நீ எனக்கு மோசே, அவங்க அவ்வளவு கஷ்டம் அவங்களுக்கு வந்துச்சுன்னு நீ சொல்லி நான் தெரிஞ்சுக்க வேண்டியது இல்ல, எனக்கு தெரியும். இஸ் அ கம்பாஷனேட் காட், அவர் ஒரு யெகோவா தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் ரெண்டாவதாக ஒரு உடன்படிக்கையின் தேவன். மூணாவதாக, இஸ் ரொம்ப இரக்கம் உள்ள தேவன். நம்ம கூட படிச்சிருக்கிறோம், இந்த உலகத்திலேயே நமக்கு வர கஷ்டத்துல, எல்லா மனிதர்களுக்கும் வர கஷ்டத்துல ரொம்ப கஷ்டப்படுறவரு, ரொம்ப துயரத்தை வலி அனுபவிக்கிற ஒரு கடவுள் தான். ஏன்னா நமக்கு என்ன கஷ்டம், என்ன வலி வருதோ அதே வழியை அவரும் அனுபவிக்கிறார். சோ மர்சிஃபுல், அந்த அளவுக்கு இரக்கமுள்ள தேவன். அவர் படுகிற கஷ்டங்களை நான் காணுகிறேன், கண்டு என் உடன்படிக்கையை நினைவு கூறுகிறேன். அந்த வார்த்தையை கவனிக்கிறேன், நினைவு கூறுறேன். நினைவு கூறுனா என்ன, மறந்துட்டு இருந்தாரா கடவுள்? என்ன சொல்றாரு நினைவு கூறுதுன்றதுனா என்னன்னா, பைபிள்ல போகும்போது அவர் மறந்தல்ல, அவர் என்ன சொல்றாரு, இப்போ அதுக்கு அவர் செயல்படுற நேரம் வந்துருச்சுன்றதுக்கு நினைவு கூறுறதுன்றது. கர்த்தர் என் ஜபத்தை கேட்டு என்னை நினைவு கூர்ந்தார், இவ்வளவு நாள் மறந்திருந்தாரா? இல்ல, உன்னுடைய கஷ்டத்துக்கு இப்ப பதில் கொடுக்க போறார், இப்ப செயல்பட போறார், அதுக்கு தான் நினைவு கூர்ந்தன்ற வார்த்தை வருது. சரி, இந்த பாடத்தை தான் நம்ம படிச்சுக்கிறோம். இத வந்து இதுக்கு பதில் என்ன கொடுத்தாங்கன்னு அந்த இஸ்ரவேல் ஜனங்க 9வது வசனத்துல இருக்கு. அவர் ப்ராமிஸ் எல்லாம் கொடுக்கிறாரு, அதுக்கப்புறம் அது அடுத்த வாரம் வந்தா பாப்போம். என்ன போட்டிருக்கு 9வது வசனத்துல?
இந்த பிரகாரமாக மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னார், அவர்களோ மனமடிவினாலும் கொடுமையான வேலையினாலும் மோசேக்கு செவி கொடாமல் போனார்கள்.
இது ரொம்ப அதிசயமான வசனம். இதுக்கப்புறம் ப்ராமிஸ் எல்லாம் கொடுக்கிறாரு, அதையும் சேர்த்து என்ன பண்றாரு, மோசே போய் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றாரு. சொன்ன உடனே அவங்க என்ன பண்றாங்க, செவி கொடுக்காம போனாங்க, செவி கொடுக்காம போனாங்க. அவங்களுடைய சூழ்நிலைனால அவங்க கவரப்பட்டு, சூழ்நிலைக்கு அப்புறம் இப்ப நடக்கிற கஷ்டம், இப்ப நடக்கிற சூழ்நிலைகளுக்கு மேல அவங்கனால பார்க்க முடியாம போயிருச்சு. நீங்க நான் கூட கற்பனை பண்ணி பார்த்த மோசை எப்படியெல்லாம் போய் சொல்லலாம், அவர் யெகோவா தேவன் உங்களுக்கு அப்படின்னா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, நாங்க இந்த அசிங்கமான சகதியில நைல் ரிவர்ல வர மண்ணுல கழுத்து வரைக்கும் மண்ணு மெரிச்சுக்கிட்டு இருக்கிறோம், யெகோவா யெகோவா வந்து நீங்க உயிரை எடுக்கிறிய, என்ன யெகோவா எங்களுக்கு ஒரு புல்லு கொடுத்தா போதும், யெகோவா என்னத்துக்கு எங்களுக்கு, எங்களுக்கு ஒரு பில்லு கொடு, அது இல்லாம நாங்க கஷ்டப்பட்டு இருக்கோம், யெகோவா யெகோவா அவரு சர்வ வல்லமோ எவ்வளவு தேவன்னு. அவங்க கஷ்டம் தான் அவங்களுக்கு பெருசா தெரியுது. அவர் ஒரு உடன்படிக்கை செஞ்சிருக்கிறாருப்பா, உடன்படிக்கையின்படி உங்களை ஆசீர்வதிக்க போறாருப்பா, என்ன உடன்படிக்கை உடன்படிக்கைன்னு, எங்களுக்கு இங்க சாப்பாடு இல்ல வழி, ஒரு ஒரு அஞ்சு மீனும் ஒரு வெள்ளரிக்காவும் ஏதோ கொஞ்சம் வெங்காயமும் கொடுத்தா, காய்கறி கொடுத்தா எங்களுக்கு யூஸா இருக்கும், அதை விட்டு உடன்படிக்கைனா என்ன, அது கூட அர்த்தம் தெரியாம அவங்களுடைய கஷ்டம், அவங்களுடைய உடனடி இருக்கிற சூழ்நிலையினால கவரப்பட்டு தேவனுடைய அவ்வளோ பெரிய வாக்குத்தத்தமான வார்த்தைகளுடைய மதிப்பு வல்லமை தெரியாம அதை கேட்காம செவி கொடுக்காம போனாங்க. இன்னைக்கும் ஜனங்க இப்படித்தான் இருக்காங்க இல்லைங்களா? ஏன் ஜனங்க, நம்மளும் அப்படித்தான் இருக்கோம். நமக்கு உடனே நடக்கிறது, இந்த காலத்துக்கு நடக்கிறது, அதை இது இப்ப ஏதாவது தேவை, இப்ப சூழ்நிலைகள்னால நம்ம முழுகி போய் தேவனுடைய வாக்குத்தத்தம் அவர் எவ்வளோ பெரியவர்ன்றதெல்லாம் அறியறதுக்கு நம்ம கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை, கொஞ்சம் கூட டைமே இல்லை. நம்மளும் அவங்க பாருங்க, செவி கொடுக்காம போனாருங்க. அப்படி அதே மிஸ்டேக்கை நம்ம செய்யக்கூடாது, புரியுதுங்களா? நம்ம சூழ்நிலைகளை கஷ்டங்களை எல்லாவற்றையும் அறிந்த தேவன், எல்லாவற்றையும் வல்லமையா மாத்த வல்லமை உள்ள தேவன், இஸ் காட் யெகோவா, அவரு அப்பேற்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். முதலாவது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுங்களா, அவர் யாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதாங்க எல்லாத்துக்குமே பதில். நம்ம வாழ்க்கையில புலம்புதல், கவலை, கஷ்டம், துயரம் வர்றதுக்கு வேற என்ன தெரியுங்களா, நம்ம தேவன், நம்ம ஆராதிக்கிற தேவன் யாருன்னு நமக்கு சரியா தெரியல, அவர் எப்பேற்பட்டவர் நமக்கு தெரியல, அதனாலதான் பிரச்சனைகளே வர்றது. சரி, நம்ம ஜெபம் செய்வோம்.